இது உங்கள் எத்தனை பேருக்கு இது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது, அல்லது இதில் ஏதாவது கடினமான நிலைகள் இருக்கிறதா, இல்லாட்டி அப்படி இருந்தால் யாராவது இப்போ பகிர்ந்து கொள்ளுவோம்.
இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் பார்க்க தெரியாது. இப்பதான் நாங்க பழகிறோம் ஒவ்வொரு வேர்டா.
ஓகே.
சிலர்கள் வந்து உங்களுக்கு இப்படி எல்லாம் அதான் அந்த ஞான கண்ணால பாக்குறதுன்றது இப்ப எங்களுக்கு தெரியுது. மற்ற நிலைகளையும் பார்க்கணும்ன்றது நாங்க நேரடியா பார்த்து சிலர்களை விளங்கி கொண்டிருக்கிறோமே ஒழிய எங்களுக்கு அந்த அப்படியான ஆன்மீக அறிவு எங்களுக்கு இருக்கு இல்லை. இப்ப உங்களுக்கு நீங்க சொன்ன பிறகு இப்ப மெல்ல மெல்ல இது நான் என்ன பர்சனலா சொல்றேன், சில வசனங்களை நான் பார்த்து நான் உங்களை மேலே ஜோதிச்சு பார்க்கிறேன் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா. ஸோ அந்த வகையில ஒரு வெரி 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 நைஸ் நைஸ்ன்றதை விட அது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாயிருக்கு. எங்களுக்கு நன்றி ஆண்டவர் பரிசுத்தாவியார் மூலமா உங்களுக்கு எங்களுக்கு இப்படி உங்கள் மூலமா தாரதுக்கு ஆண்டவருக்கு நன்றி.
ஓகே, தேங்க் யூ. வேற யாராவது?
பிரதர், உண்மையில நாங்கள் கொடுத்து வச்ச நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதுதான் சொல்ல வேணும். உண்மையா கடினம் ஒரு பைபிளை வாசிச்சு எங்களுக்கு விளங்குறது. குயின்டசன் சொன்ன மாதிரி அந்த ஆழமான கருத்து எங்களுக்கு விளங்குவே. ஆனா நீங்கள் ஒரு 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 சின்ன வசனத்தை எடுத்து அதுல ஒரு ஆழமான கருத்தை சொல்லிக்கோ இவ்வளவு இருக்கான்னு சொல்லி இப்ப நாங்கள் பைபிள் அவர் சொன்ன மாதிரிதான் ரீட் பண்ணிக்கல. எனக்கு காலமுறையில கூட அந்த வாசிக்கல ஒவ்வொரு வேர்டையும் நான் ஆழமா திங்க் பண்றேன். சோ இப்படி இருக்கலாம்னு சோ சரியான ஒரு பெரிய உதவியா இருக்குது. நானும் அந்த பைபிள் இது கேட்கிறேன், நான் 365 நாள் அந்த பைபிள் இது கேட்கிறேன். அவர் வந்து விளக்கம் சொல்லுவார். ஆனால் நீங்கள் அந்த ஒவ்வொரு வசனத்திலையும் தொட்டு தொட்டு சொல்றதால எங்களுக்கு அந்த முழு பைபிளையும் இப்படி விளங்கினால் உண்மையா விளங்கினால் எங்களுக்கு அது ஒரு ஆசிர்வாதமா இருக்கு பிரதர். தேங்க்யூ.
ஓகே, தேங்க் யூ. வெரி குட், வெரி குட். வேறு யாராவது?
பிரதர் என்ன சொன்னா, ஐ ஹாவ் அ கன்சர்ன். என்ன சொன்னா, இப்ப நாங்க வந்து பைபிள வந்து இப்ப லெட் சே ஒரு தானியல் ஆகமம் என்று சொன்னா, வந்து நான் இருந்த இருப்பில் ஒரு 2 மூன்று மணி தேதியில் வாசி முடிக்கலாம்னு சொல்லி வாசி முடிக்கிறது. பட் இப்போ நான் உங்களோட இதுக்கு பிறகு நான் யோசிக்கிறேன், ஆம் ஐ கோயிங் டூ ஃபாஸ்ட் லைக். அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ சில நம்ம நீங்கள் ஒரு ஒரு வசனமாக நிறுத்தி யோசிக்கல. நாங்கள் நீங்கள் சொல்கிறது உண்மையாக இந்த உங்களோட விளக்கம் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது, நல்லது. ஆனால் இப்போ நான் கன்சர்ன் பண்ணுறேன்னு நாங்கள் ஆமே நான் ஒரு பைபிளை ரீட் பண்ணிக்கல. நான் இப்போ ஆமாம் டூ ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒவ்வொரு ஒரு அதிகாரமாக ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணுறேன். ஸோ
ஓகே,
அதுக்கு உங்களோட ஏதாவது கன்சர்ன் ஏதாவது சொல்கிறேன்னு சொன்னால் சொல்லுங்க. தேங்க்யூ.
வெரி குட். ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. அப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து இன்றைய தியானத்துக்கு போக போகிறோம். தொடக்க நூல் அல்லது ஆதியாகமம் 7 அதிகாரத்தில் 1-10 வரை உள்ள இறை வார்த்தைகள்.
அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல், ஏனெனில் இத்தலைமுறையினரில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கின்றேன்.
கேள்வி,
கேள்வி: இத்தலைமுறையில் ஆண்டவர் நேர்மையாளனாக கண்டவர் யார்? நோவா.
நோவா. தேங்க் யூ. ஸோ இப்போ இதில் இந்த இறை வார்த்தையில் நாங்கள் சில முக்கியமான விடயங்களை பார்க்க போகிறோம். அதில் முதலாவது பார்த்தீர்கள் என்றால், நோவாவை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ இந்த பேழைக்குள்ளே குடும்பத்தாருடன் செல் அப்படி என்று சொல்கிறத நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் நோவாவுக்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல் அப்படி என்று சொல்கிறார். ஸோ இதில் வந்து முதலாவது குடும்பத்தாரோடு செல் என்ற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இது எவ்வளவு தூரம் ஒரு குடும்பத்துக்கு இதில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்கிறத நாங்கள் இதில் பார்க்கிறோம். அதாவது கடவுள் பேழை மூலம் வந்து ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கப் போகிறார். இன்னொரு பகுதியில் சொல்வோம் என்றால், கடவுள் பேழை மூலம் அவருக்கு விருப்பமான முறையிலே வாழ்ந்த ஒருவரை மீட்கப் போகின்றார், பாதுகாக்கப் போகின்றார். அப்படி பாதுகாக்கும் பொழுது அவரை மட்டும் அவர் ஆண்டவர் தெரிந்து கொள்ளாமல் அவருடைய குடும்பம் முழுவதையும் தெரிந்து கொள்கிறார். அவருடைய பிள்ளைகள் திருமணமானவர்கள். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு பார்வை, நமக்கு தெரிய வேண்டிய ஒன்று. கடவுள் எவ்வாறு ஒரு குடும்பத்தை மீட்பதற்காக அக்கறையாக இருக்கிறார், ஆர்வமாக இருக்கின்றார். ஸோ இந்த அடிப்படையிலே நாமும் கூட அந்த மனக்கருத்தை நம்ம நமது மனதில் வைத்து நாம் செபிக்கலாம், அல்லது நம்பிக்கையோடு நம்முடைய விசுவாச பயணத்தை நாம் தொடரலாம் என்றால், கடவுள் எங்கள் குடும்பத்தின் மேல் அக்கறையாக இருக்கிறார், பார்வையாக இருக்கிறார், எங்கள் மூலமாக கடவுள் எங்களுடைய குடும்பத்தை அவருடைய வல்லமைக்குள் கொண்டு வர விருப்பமாக இருக்கின்றார், அல்லது கடவுளுடைய திட்டத்தை எங்களுடைய குடும்பத்திலே எங்கள் மூலமாக நிறைவேற்ற குடும்பமாக கடவுள் பார்க்கிறார் என்பது இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற மிக முக்கியமான ஒன்று. கடவுள் பார்வையிலே குடும்பம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவது, கடவுள் ஒரு தனி மனிதரை மட்டுமல்ல குடும்பம் முழுவதையும் காப்பாற்ற விரும்புகிறார். ஸோ அதுவும் எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. கடவுள் எப்பொழுதும் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறவர் என்பது இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம். மூன்றாவது பார்த்தீர்கள் என்றால், அதாவது அப்பொழுது ஆண்டவர் நோவா கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல் அப்படி என்று சொல்லுகிறார். அப்படி சொன்ன பொழுது குடும்பத்தார் முழுவதும் முழு பேரும் நோவாவோடு பேழைக்குள் சென்றார்களா அப்படி என்று கேட்டால், ஆம் சென்றார்கள். அதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், ஒரு குடும்பத்திலே எவ்வாறு நாம் குடும்பமாக இறை திட்டத்துக்குள் நாம் செயல்பட வேண்டும் என்பது மிக மிக அவசியம். அந்த அடிப்படையில் எங்களுடைய திருச்சபையில் பார்த்துக்கொண்டால், குடும்பமாக எவ்வாறு திருப்பலியில் பங்கு பெறுவது, குடும்பமாக எவ்வாறு நாம் திருவவையில் வளர்வது, அதுக்கான பல விடயங்களை வடிவமைத்திருக்கிறது. சரியோ? ஸோ அதனாலே முதலாவது பார்த்தீங்கன்னா குடும்பம், குடும்பமாக பேழைக்குள் செல் அப்படின்னு சொல்றாரு. ஸோ குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல் அப்படி என்று சொல்கிறார். ஸோ இங்கே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேழை என்ற ஒரு வார்த்தையையும் இங்கே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, பேழைக்குள் செல். அப்போ இந்த பேழை வந்து எங்களுக்கு எதை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு பார்த்தால், முதலாவது வந்து பேழை வந்து கடவுளுடைய பாதுகாப்பை சுட்டி காட்டுகின்றது. கடவுள் பேழை மூலம் பாதுகாக்கின்றார். ரெண்டாவது வந்து பார்த்தீர்கள் என்றால், பேழை வந்து பாவத்திலிருந்தும் அழிவிலிருந்தும் இறைவனை நம்புகிறவர்களை பாதுகாக்கின்றது என்று நாம் பார்க்கிறோம். பாவத்திலிருந்தும் அழிவிலிருந்தும் பேழை கடவுளை நம்புகிறவர்களை பாதுகாக்கின்றது. மூன்றாவது பார்த்தீர்கள் என்றால், பேழை என்பது கடவுளை நம்புகிறவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற ஒரு விசுவாச சின்னமாக அதிலே நாம் பார்க்கலாம். நாலாவது பார்த்தீர்கள் என்றால், இந்த பேழை புதிய ஏற்பாட்டிலே எவ்வாறு பார்க்கப்படுகிறது என்று பார்த்துக்கொண்டால், முதலாவது பேழை என்பது கிறிஸ்துவுக்கு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. கிறிஸ்து மூலம் இறை தந்தை மனுக்குலம் முழுவதையும் பாதுகாக்கின்றார் என்று பார்க்கப்படுகிறது. ரெண்டாவது, பேழை வந்து திருச்சபைக்கு அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. இறைவன் திருச்சபை மூலம் இறை மக்களை வழிநடத்துகிறார், பாதுகாக்கின்றார், கற்றுக் கொடுக்கின்றார், உருவாக்குகின்றார். ஸோ பேழை என்பது கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது, திருச்சபைக்கு அடையாளமாக இருக்கின்றது. அதுக்கு பின்பு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், பேழைக்குள் செல், ஏனெனில் இத்தலைமுறை தலைமுறையில் அப்படி என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஸோ அதுவும் மிக முக்கியமான ஒன்று. எங்கிருந்து கடவுள் நோவாவின் குடும்பத்தை அல்லது நோவாவை எவற்றின் மத்தியிலே பார்த்தார் என்றால், ஒரு தலைமுறை மத்தியிலே பார்க்கின்றார். சரியோ? அப்போ இந்த தலைமுறை என்பது எதை காட்டுகிறது என்றால், ஒரு கூட்ட மக்கள் மத்தியிலே நோவாவினுடைய வாழ்வை இறைவன் கண்ணோக்கி பார்க்கின்றார். அதுபோல தான் நாமும் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு கூட்ட மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது நம்முடைய உறவாக இருக்கலாம், அல்லது திருச்சபையாக இருக்கலாம், அல்லது உலக அமைப்பாக இருக்கலாம். ஏதோ ஒரு கூட்ட மக்களுக்குள்ளே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த கூட்ட மக்களுக்குள்ளே இறைவன் எங்களை காண்கிறார், எங்களுடைய நல்ல செயல்களை பார்க்கின்றார், எங்களுடைய சுப வாழ்வை பார்க்கின்றார், நம்முடைய குடும்ப வாழ்வை பார்க்கின்றார், எல்லாவற்றையும் ஒரு கூட்ட மக்கள் மத்தியில் இறைவன் எங்களையும் காண்கிறார் என்பதை அதிலிருந்து நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையாளனாக காண்கிறேன் அப்படி என்று கடவுள் பார்க்கிறார். சரியோ? அப்போ இந்த நேர்மையாளன் என்பது எதை காட்டுகிறது என்று பார்த்தீர்கள் என்றார், ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம், இறைவனுடைய விதிமுறைகளை அல்லது இறைவனுடைய சட்டங்களை கடைபிடித்து வாழுகிறவர்களை பழைய ஏற்பாட்டு காலத்தில் நேர்மையாளர்கள் அப்படி என்று சொன்னார்கள். சரியோ? அதான் அன்னை மரியாவினுடைய கணவர் சூசையை நேர்மையாளர் அப்படி என்று சொல்லப்படுகிறது என்றால், அவர்கள் வந்து அந்த ஆலய கடமைகள், சமய கடமைகள் எல்லாவற்றையும், திருச்சட்டங்களை எல்லாமே சரியான ஒழுங்கு முறையாக கடைபிடிக்கும் பொழுது அவர்களை ஒரு நேர்மையாளராக சமூகம் பார்த்தது இறைவனும் பார்க்கிறார். அப்போ இறைவன் வந்து இங்கே நோவாவை பார்க்கும் பொழுது, நோவாவை பற்றி ஆண்டவர் ஒரு விடயத்தை கூறுகின்றார் பாருங்கள், நேர்மையாளராக கண்டார் அப்படி என்று. அதுபோலதான் என்னையும் உங்களையும் இறைவன் பார்க்கிறார். இறைவன் பார்க்கும் பொழுது எங்களுக்கும் இறைவன் ஒரு பெயர் வைப்பார், எங்கள் மேலும் இறைவன் வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட பார்வை வைக்கிறார். எவ்வளவு இவர்கள் உண்மையாக இருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் இவர்கள் தங்களை அர்ப்பணித்து செயல்படுகிறார்கள், எல்லாவற்றையும் இறைவன் காண்கிறார். இதில் இது வந்து மிக முக்கியமான ஒன்று. அதனால தான் நான் எப்பயும் சொல்றது, எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், என்ன பார்க்கிறார்கள் என்பதை விட கடவுள் என்னை எவ்வாறு பார்க்கிறார் என்பது தான் எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. சரியோ? நான் அதனால தான் நான் உங்களுடைய பணி வாழ்க்கையிலையும் சொல்லுகிறது, நீங்கள் வந்து பணிக்கு வரும் பொழுது, ஊழிய கூட்டத்துக்கு வரும் பொழுது செபியுங்கள், ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுங்கள், ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், பாரப்படுங்கள். என்றால் கடவுள் அதை பார்ப்பார். அதை பார்க்கும் பொழுது மட்டும்தான் அவர் எங்களை மேலும் மேலும் தன்னுடைய வல்லமையினால் ஆசீர்வதிக்கிறார். ஸோ சுருக்கமாக இந்த இறைவாத்திலிருந்து நாம் வந்து மூன்று விடயங்களை கற்றுக்கொள்கின்றோம். ஒன்று வந்து கடவுள் விசுவாசம் உள்ள ஒருவரை மட்டுமல்ல, அவருடைய குடும்பம் முழுவதையும் காப்பாற்றுகின்றார். இரண்டாவது, இயேசு என்கிற பேழைக்குள் நாம் எல்லோரும் வருவதற்கு அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவது பார்த்தீர்கள் என்றால், நேர்மையாளராக நோவாவை இறைவன் கண்டார். அதுபோல எங்கள் ஒவ்வொருவருடைய செயல்களையும் பாடுகளையும் அர்ப்பணிப்பையும் இறைவன் காண்கிறார். ஸோ இந்த மூன்று விடயத்தை இந்த இறை வசனத்திலிருந்து நாம் முக்கியமாக கற்றுக்கொள்கிறோம். ஸோ நாம் இப்பொழுது இரண்டாவது இறை வார்த்தைக்கு போக போகிறோம். 7 அதிகாரத்திலே இரண்டாவது இறை வார்த்தை.
தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக 7 சோடிகளையும், தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக ஒரு
எடுத்துக்கொள்.
சோடியையும் எடுத்துக்கொள்.
யா, கேள்வி வந்து
கேள்வி வந்து, தக்க விலங்குகளிலிருந்தும் எத்தனை சோடிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஆணும் பெண்ணுமாக 7 சோடிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
வெரி குட். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்து கண்டால், இதிலே வந்து கடவுள் நோவாவுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், அவரோடு அழைத்து கொண்டு போக வேண்டிய சில விடயம். அதிலே முதலாவது பார்த்து கண்டால், தக்க விலங்குகள், அதாவது தக்க விலங்குகள் எல்லாவற்றில் இருந்தும். ஸோ அப்போ அந்த தக்க விலங்குகள் என்றால் என்ன? தக்க விலங்குகள், அதுக்கு பிறகு தகாத விலங்குகள், ரெண்டு சொல்லப்படுது. ஸோ அப்போ தக்க விலங்குகள் அப்படி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால், ரெண்டு விதமாக அது பார்க்கப்படுகிறது. ஒன்று வந்து அதாவது மனிதன் தனக்கு பயன்படுத்தக்கூடிய விலங்கு, அதாவது வந்து இப்போ உணவாக பயன்படுத்தக்கூடிய விலங்கு. ரெண்டாவது, இறைவனுக்கு பலியிடக்கூடிய விலங்கு. சரியோ? அதைதான் தக்க விலங்குகளாக பார்க்கப்படுவதாக இறையில் ஆசிரியர்கள் கூறுவார்கள். ஒன்று மனிதன் இப்போ சாப்பிடு, உதாரணமாக மாடு, ஆடு, இது போன்ற விலங்குகள், அதை மனிதன் சாப்பிடுகிறான். அதுபோல இறைவனுக்கு பலி கொடுக்கக்கூடிய விலங்குகள். எண்ணாகமத்தில் பார்த்தென்றால் சில சில விலங்கு சில விலங்குகளைத்தான் இறைவன் பலியிடும்படி சொல்லுவார், சில விலங்குகளைத்தான் சாப்பிடும்படி சொல்லுவார், சிலது சாப்பிடக்கூடாது அப்படி என்று சொல்லுவார். ஸோ அதனாலே இறைவனுக்கு பலியிடக்கூடிய விலங்குகள் அப்படி என்றுட்டு அதிலே 7 எடுத்துக்கொள் அப்படி என்று சொல்லுகிறார். ஸோ இவை வந்து மனிதர்களுடைய உணவுக்காகவும் பயன்படுத்தப்படும், அதே நேரத்திலே இறைவனுக்கு பலியிடுவதற்காகவும் பயன்படுத்தப்படும். அதுக்கு பின்பு என்ன சொல்லுகிறார் பாருங்கள், தக்க விலங்குகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணுமாக அப்படி என்றுட்டு இறைவன் சொல்லுகின்றார், ஆணும் பெண்ணுமாக. ஸோ ஏன் இறைவன் ஆணும் பெண்ணுமாக அப்படி என்று சொல்லுகிறார்? ஏனென்றால் இறைவன் உலகத்தை அழிக்கிறார், உண்மைதான். ஆனால் அதே நேரத்திலே அவருடைய படைப்பு எல்லாமே அழிந்து போக வேண்டும் என்று இறைவன் விரும்பவில்லை. அதாவது இது வந்து பார்த்துக்கொண்டால், இந்த அழிவு என்பது ஒரு சீரமைப்பு, ஒரு தூய்மைப்படுத்துதல் தான் இந்த நடக்கிறது. அங்கே வெள்ளத்தினால் ஒரு தூய்மைப்படுத்துதல் நடைபெறுது, அதாவது தீமையை அழித்து நன்மையை உருவாக்குவதற்காக இறைவன். அந்த அடிப்படையில் பார்த்தென்றால் இதிலே நல்ல விலங்குகளை 7 சோடிகள் எடுக்க சொல்கிறார், ஆணும் பெண்ணுமாக. ஏன் ஆணும் பெண்ணும் என்றால், ஆணும் பெண்ணுமாக இருந்தால் தான் இனப்பெருக்கம் ஏற்படும். ஸோ அப்போ இறைவன் வந்து அந்த விலங்கு உண்டாக்கிய படைப்பை உண்டாக்கிய இறைவன் அந்த படைப்பை முழுவதும் அழித்துவிட வேண்டும் என்று விரும்பாமல் நோவா மூலமாக மீண்டும் அந்த படைப்பை சீரமைப்பு செய்கின்றார், புதுப்பிக்கின்றார். அதற்காக ஆணும் பெண்ணுமாக எடுத்துக்கொள்ளும்படி இங்கே சொல்லப்படுகிறது. ஸோ அப்போ நல்ல விலங்குகளில் 7 சோடிகள் அப்படின்னு சொல்லுகிறார். ஸோ அதிலிருந்து நாம் என்ன பார்க்கிறோம்னா, நல்ல விலங்குகள் இருந்து ஒரு இனப்பெருக்கம் வர வேண்டும் அப்படின்ட்டு இறைவன் வந்து திட்டம் வைக்கின்றார். அதுக்கு பின்பு அது என்ன சொல்லுறாரு, நல்ல விலங்குகள்லேருந்து 7 சோடிகள் அப்படி என்று சொல்லுகிறார். சரியோ, 7 சோடிகள் எடுத்துக்கொள். ஸோ 7 என்பது பார்த்து கண்டால், பொதுவாக வேதாகமத்தில் 7 என்பது ஒரு முழுமையை பரிபூரணத்தை குறிக்கின்ற ஒரு எண்ணாக பார்க்கப்படுகின்றது. ஸோ அப்போ இறைவன் வந்து 7 சோடிகள் என்று சொல்லும் பொழுது இறைவன் வந்து அந்த படைப்பை பூரணமாக பூரணப்படுத்த விரும்புகின்றார் என்பதையும் நாங்கள் வந்து அதிலிருந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் 7 சோடிகள் அப்படின்னு வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், அதிலிருந்து பெருகி வரும் பொழுது, அல்லது நோவா பேழையிலிருந்து வெள்ளம் முடிந்து வெளியே வரும் பொழுது நோவா இறைவனுக்கு பலியிடுகிறார். அதை நாங்கள் பின்பு பார்க்க போகின்றோம். அப்போ பலியிடுவதற்கும் விலங்குகள் தேவையாக இருக்கிறது. அது நல்ல விலங்குகளாக இருக்க வேண்டும், தகுந்த விலங்குகளாக இருக்க உண்மை தவிர தகாத விலங்காக இருக்கக்கூடாது. ஸோ அதனாலே தகுந்த விலங்குகளிலிருந்து நோவா பலியிடையும் வேண்டியதாக இருக்கிறது. அதனாலே 7 சோடிகள் எடுத்துக்கொள்ளும்படி, கொஞ்சம் கூடுதலாக வைத்திருக்கும்படி ஆண்டவர் வந்து நோவாவுக்கு சொல்லுகிறார். அதுக்கு பின்பு அந்த இறைவாத்தை என்ன சொல்கிறது பாருங்கள், ஆனபடமாக 7 சோடிகளையும் தகாத விலங்குகளில் இருந்து, சரியோ, அதுலேருந்து 1 சோடி எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, தகுந்த விலங்குகள் 7, தகாத விலங்குகள் 1. சரியோ, அப்போ ஏன் 7? 7 வந்து பலியிட வேண்டும், மனிதன் தனக்காக பயன்படுத்த வேண்டும். தகாத விலங்குகள் பலியிடவும் கூடாது, மனிதன் சாப்பிடவும் முடியாது. ஆகவே அதில் 1 மட்டும் எடுத்துக்கொள், அது ஏன் என்பதையும் நாங்கள் பார்க்க போகலாம். சரி, இப்போ தகாத விலங்குகள் அப்படி என்று சொன்னால் அது என்ன? தகாத விலங்குகள் இறைவனுடைய படைப்பிலே தகாத விலங்குகள் அப்படி என்னும் ஒன்று இருக்குதா அப்படி என்று கேட்டால், இல்லை, எல்லாமே ஆண்டவர் நல்லதென்று தான் கண்டார். ஆனால் இறைவன் வந்து என்ன செய்தார் என்றால், மனிதனுக்கு மனிதன் பயன்படுத்துவதற்காக சில விலங்குகளை தான் கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுக்கவில்லை. உதாரணமாக எண்ணாகமத்திலே பன்றி சாப்பிடாதீர்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கும். அதுபோல சில கடல் உணவு சிலது சாப்பிட வேண்டாம் அப்படி என்று இறைவன் சொல்லியிருப்பார். அது ஏனென்றால் பொதுவாக சொல்லுகிறார்கள், அது வந்து ஒரு விஞ்ஞான ரீதியாக பார்க்கப்படுகிறது, ஒரு சுகாதார ரீதியாக பார்க்கப்படுகிறது அப்படி என்று சொல்லப்படுகிறது. என்றால் பழைய நாட்களிலே, இப்போ நாங்கள் வந்து 2000, நாங்கள் வந்து இப்போ உலகம் உண்டாகி கிட்டத்தட்ட 6000 7000 ஆண்டுகளுக்கு பின்பு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த படைப்பெல்லாம் உருவாகின அந்த காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டால் மனிதனுக்கு அறிவோ சமைக்க தெரிகிறதோ ஒன்றும் தெரியாது. அப்போ மனிதர்களே வந்து இறைச்சியை சாப்பிடும் பொழுது, மிருக இறைச்சியை சாப்பிடும் பொழுது இரத்தத்தோடு தான் சாப்பிட்டுருக்கிறார்கள். அப்போ அந்த இரத்தத்தினாலே அப்படி சாப்பிடும் பொழுது மனிதர்களுக்கு சில வருத்தங்கள் எல்லாம் அந்த காலத்திலே வந்திருக்கு. இப்பெல்லாம் வருதில்லை. இப்பயும் சில பேர் சாப்பிடும் பொழுது இறைச்சி சாடியான ஒரு இரத்தத்தோடு சாப்பிடுவார்கள். என்றால் தான் அந்த உண்மையான டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு, ஆனால் அது வருத்தம் வராது. என்ற அதுக்கேற்ற மாதிரி அது பண்படுத்தப்படுது. ஆனால் அந்த காலத்தில் வருத்தங்கள் வந்தது. அதனால் இறைவன் வந்து இதை ஒரு சுகாதார ரீதியாகவும் சொல்லுகிறார், இந்த விலங்குகளை மட்டும் சாப்பிடுங்கள், இந்த விலங்குகள் சாப்பிடக்கூடாது. அப்போ தகாத விலங்கு என்றால் இறைவன் படைத்ததிலே தவறு என்று அல்ல, மனிதன் சாப்பிடக்கூடாத சில விலங்குகள் அப்படின்ட்டு இருக்குது. அப்போ அதனால் அது தகாத விலங்குகள். அதே நேரத்தில் அந்த விலங்குகளிலிருந்து பலியிடவும் இறைவன் விரும்பவில்லை. அந்த தகாத விலங்குகளை பலியிட ஆண்டவர் கேட்கவில்லை. பலியிடுவதற்கென்று சில விலங்குகள் கொடுக்கப்பட்டது. ஸோ அதனாலே பலியிட முடியாத விலங்குகள், கூடாத விலங்குகள், அதை தகாத விலங்குகள் அப்படி என்று சொல்லப்படுகிறது. அதிலிருந்து எத்தனை எடுக்க சொல்லப்படுகிறது பாருங்கள், 1 சோடி எடுத்துக்கொள் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஸோ இது எதை காட்டுகிறது என்றால், 1 சோடி சரியோ ஆணும் பெண்ணுமாக எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவன் அந்த அந்த தகாத விலங்குன்னு சொல்லப்படுகிற விலங்குகளையும் இறைவன் இனப்பெருக்கத்தை விரும்புகின்றார், அதை அழித்துவிட விரும்பவில்லை. ஆகவே தகுந்த விலங்குகளையும் தகாத விலங்குகளையும் சோடி சோடியாகத்தான் இறைவன் கொண்டு வர விரும்புகிறார். ஏனென்றால் அது இனப்பெருக்கத்தை உண்டாக்க வேண்டும், அதன் வழியாக திருப்பவும் அந்த விலங்குகள் பூமிக்கு வர வேண்டும். ஆகவே இறைவன் இந்த பூமியிலே படைப்பை மீண்டும் பூரணப்படுத்த விரும்புகிறார் என்பதை காட்டுகிறது. ஸோ இதிலேருந்து நாம் கற்றுக்கொள்கிற சில பாடங்கள் என்ன என்று பார்த்துக்கொண்டால், முதலாவது வந்து பரிசுத்தம் அசுத்தம் பிரிக்கப்பட்டு காட்டப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அதுபோல இறைவனுடைய பார்வையிலே பரிசுத்தம் அசுத்தம் எப்பொழுதுமே பிரிக்கப்பட்டு பார்க்கப்படுகிறது. ரெண்டாவது வந்து இனப்பெருக்கம் என்கிற ஒன்று இதிலே பார்க்கப்படுகிறது. அந்த இனப்பெருக்கம் எதிலே இருந்து வர வேண்டும் என்று இறைவன் கூடுதலாக விரும்புகிறார், அதே நேரத்தில் எதில் இருந்து பலியிட வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார் என்றால், தூய்மையான விலங்குகளில் இருந்து தான். சரியோ, அப்போ தூய்மையான விலங்கு மனிதன் சாப்பிடுவதற்காக கொடுக்கப்படுகின்றது, பலியிடுவதற்காகவும் பிரிக்கப்படுகின்றது. ஸோ அதனாலே அது கூடுதலாக 7 சோடிகளாக வருகிறது. அதே நேரத்திலே இறைவனுக்கு பலியிடும் பொழுது அந்த பலியிடுகிற மிருகம் வந்து தூய்மையான மிருகமாக இருக்க வேண்டும், இறைவன் விரும்புகின்ற மிருகமாக இருக்க வேண்டும். அது நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்குது. நாம் இறைவனை வழிபட வரும் பொழுது இறைவன் நம்முடைய உள்ளத்தின் தூய்மையை எப்பொழுதும் எதிர்பார்க்கின்றார். சரியா, உள்ளத்தின் தூய்மையை எதிர்பார்க்கின்றார். அதே நேரத்தில் இறைவனுக்கு நாங்கள் தூய்மையான வழிபாடு செய்ய அழைக்கப்படுகின்றோம். அசுத்தமான நிலையோடு வந்து இறைவனுக்கு வழிபாடு செய்ய முடியாது. நாம் அங்கே வந்து மனம் திரும்பி இறைவனை வழிபடலாம், மன்னிப்பு கேட்டு இறைவனை வழிபடலாம். ஆனால் அசுத்தமான நிலையிலிருந்து இறைவனை வழிபட முடியாது. அப்படி நாம் வழிபடுவோம் என்றால் அந்த வழிபாடு இறைவனுக்கு ஏற்றதாக அமையாது. இறுதியாக இறைவன் நல்லதையும் கெட்டதையும் பாதுகாத்து மீண்டும் அவருடைய படைப்பை பூரணப்படுத்த விரும்புகின்றார். ஸோ நாம் இப்பொழுது அடுத்த இறைவார்த்தை பகுதிக்கு செல்ல போகின்றோம். தொடக்க நூல் 7ஆம் அதிகாரத்திலே மூன்றாவது இறைவார்த்தை.
வானத்து பறவைகளில் இருந்து ஆணும் பெண்ணுமாக 7 சோடிகளையும் மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்து கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள்.
கேள்வி,
வானத்து பறவைகளிலிருந்து எத்தனை சோடிகள் சேர்க்கப்பட வேண்டும்? 7 சோடிகள்.
சரி, தேங்க்யூ. ஸோ இதில் நீங்கள் இந்த வசனத்தை முதல் வசனத்தோடு ஒப்பிட்டு நீங்கள் வடிவாக வாசித்து பார்த்தீர்கள் என்றால் பாருங்கள், வானத்து பறவைகளில் ஆணும் பெண்ணுமாக 7 சோடிகளையும் மல்லுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இதில் வந்து பார்த்தீர்கள் என்றால் பறவைகளை ரெண்டாக பிரிக்கவில்லை. வானத்து பறவைகளை 7 சோடி எடுத்துக்கொள். அதை முன்பு தான் சொல்லப்படுகிறது, நல்லது கெட்டது, தகுந்தது தகாதது. இங்கு வந்து தகுந்தது தகாதது அப்படி ஆண்டவர் சொல்லவில்லை. வானத்து பறவைகள் எல்லாவற்றையும் சரியாக இங்கே வந்து பார்க்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஸோ முதலாவது இதிலேருந்து நாம் கற்றுக்கொள்கிற அந்த இறை வார்த்தையிலே முதலாவது வார்த்தை பாருங்கள், வானத்து பறவைகளில் இருந்து. ஸோ முதல்ல விலங்குகள் பாதுகாக்கப்படுகிறது, இப்பொழுது வானத்து பறவையையும் இறைவன் தெரிந்து கொள்கிறார், பறவைகளையும் இறைவன் தெரிந்து கொள்கிறார். ஏனென்றால் அவைகளும் ஆண்டவருடைய படைப்புக்குள் அடங்குகின்றன. ஆகவே வெள்ளப்பெருக்குக்கு பின்பு திருப்பவும் அவைகள் இனப்பெருக்கத்துக்கு வர வேண்டும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அதையும் ஆணும் பெண்ணுமாக சேர்த்துக்கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆணும் பெண்ணுமாக அதில் என்ன சொல்லப்படுகிறது, அதிலும் நீ வந்து 7 சோடிகளை எடுத்துக்கொள். ஸோ 7 சோடிகள் என்று வரும் பொழுது இனப்பெருக்கம், அதே நேரத்தில் பறவைகளில் இருந்து கூட சிலது பலியிடப்பட்டது இறைவனுக்காக. ஸோ அதையும் வந்து 7 சோடிகள் என்று சொல்லும் பொழுது அதுவும் பூரணத்தை காட்டுகிறது. அதிலே கூடுதலாக பார்க்கும் பொழுது அதாவது பலியிடுவதற்கும் மனிதனுக்கும் அது தேவையாக இருக்கிறது. ஸோ சுருக்கமாக அந்த இறை வார்த்தையிலிருந்து என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால் கடவுள் பறவைகள் இனங்களையும் பாதுகாக்கின்றார் பேழை மூலம் என்பதை நாம் அதிலே வந்து அறிந்து கொள்கின்றோம். ஸோ அதுபோல் இப்பொழுது நாம் அடுத்த இறை வார்த்தைக்கு போக போன்றோம். 7ஆம் அதிகாரத்திலே 4வது இறை வார்த்தை.
ஏனெனில் இன்னும் 7 நாட்களில் மண்ணுலகின் மேல் 40 பகலும் 40 இரவும் நான் மழை பெய்யவிக்கப் போகிறேன். நான் உருவாக்கிய உயிரினங்களை எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன். கேள்வி, மண்ணுலகின் மேல் எத்தனை நாட்கள் மழை பெய்ய போகிறேன்? 40 நாட்கள்.
வெரி குட், ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த இறை வார்த்தை இப்போ நாம் என்ன சொல்ல, இப்போ கடவுள் வந்து ஒரு என்ன நடக்க போகிறது அப்படின்னு இங்கே வந்து நோவாவுக்கு சொல்லுகிறார். அப்போ என்ன சொல்லுகிறார், முதல் எவ்வாறு அந்த இறை வார்த்தை தொடங்குகிறது, இன்னும் 7 நாட்களில் அப்படின்ட்டு ஆரம்பமாகிறது. சி, கடவுள் வந்து ஒரு நாள் சொல்லுகிறார், ஒரு ஒரு காலம் சொல்லுகிறார், நேரம் சொல்லுகிறார், 7 நாட்களில் தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லுகிறார். ஸோ இது வந்து நமக்கு எதை காட்டுகின்றால், கடவுள் எப்பொழுதுமே முன்னெச்சரிக்கிறவராக இருக்கின்றார். கடவுள் ஒரு நாளும் முன்னெச்சரிக்காமல் எதையும் செய்கிறதில்லை. எங்களையும் பார்த்துக்கின்றார், கடவுள் எப்பொழுதும் முன்னெச்சரித்து கொண்டே இருப்பார். ஏதோ ஒரு விதத்தில் எங்களோடு முன்கூட்டி பேசிக்கொண்டே இருப்பார். அதை நாம் கவனிக்காமல் போனோம் என்றால் அது எங்களுடைய தவறு, அது கடவுளுடைய தவறு அல்ல. அதனால தான் எப்பொழுதும் நாங்கள் வந்து ஒரு விடயத்தை கேட்கிறோம் என்றால் அதுக்கு பின்பு அதை வைத்து நாம் செபிக்க அழைக்கப்படுகிறோம். நடுகளும் உங்களுக்கும் சொல்லுவேன், அதை நீங்கள் ஒன்றை கேட்கிறீர்களா, தியானம் கேட்கிறீர்களா, இறை வார்த்தை வாசிக்க, அதுக்கு பிறகு செபியுங்கள். ஆண்டவர், இதிலிருந்து நீர் என்னோடு என்ன பேசுகிறீர், எனக்கு சொல்லித்தாரும் என்று கேளுங்கள். ஏன்னா அப்போ கடவுள் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். முன்னே நீங்கள் எச்சரிக்கப்பட்டு விடுவீர்கள், இல்லை என்றால் அதுக்கு பின்பு வந்து ஏற்படுகிற ஒரு விடயத்திலே நாம் தவறி விடுவோம் அல்லது நாம் கஷ்டப்பட வேண்டிய சூழல் வந்துவிடும். ஸோ அதனால் இங்கே வந்து 7 நாட்கள்னு சொல்லும் பொழுது முன்னெச்சரிப்பை காட்டுகிறது. ரெண்டாவது வந்து அதற்காக நோவா வந்து இப்பொழுது தன்னை தயார்படுத்தி கொள்வதற்காக இறைவன் அந்த காலத்தை கொடுக்கின்றார். 7 நாள் என்று சொன்ன உடனே நோவா வந்து தன்னை தயார்படுத்தி கொள்ளுகின்றார். ஸோ இது வந்து எங்களுடைய மரணத்துக்கு தரப்படாது. மரணத்துக்கு இறைவன் வந்து உன்னை நான் அடுத்த மாதம் நீ சாக போகிற, நான் அடுத்த மாதம் உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னால் பிழைச்சி போயிடும். ஸோ அதனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், மணமகன் வரும் நேரம் யாருக்கும் தெரியாது, ஆகவே எப்பொழுதும் நீங்கள் ஆயத்தமாக இருங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயத்தில் மட்டும் கடவுள் வந்து ஒருத்தருக்கும் சொல்ல மாட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்லப்படுது பாருங்கள், ஏனால் இன்னும் 7 நாட்களில் மண்ணுலகில் மேல் 40 பகலும் 40 இரவும் என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஸோ இப்போ வந்து 40 என்கிற வார்த்தையை இங்கு நாம் பார்க்கின்றோம். சரியோ? அப்போ இந்த 40 எதை காட்டுகிறது என்று பார்த்திருந்தால், வேதாகமத்திலே 40 என்கிற அந்த பதம், அந்த பொருள் வந்து, அந்த இலக்கம் வந்து ஏற்கனவே நான் முன்னும் சொல்லியிருக்கிறேன். அதாவது வந்து மனிதன் தன்னை சுத்திகரிக்கின்ற ஒரு நாட்களாக 40 நாட்கள் பார்க்கப்படுகிறது. அதனால தான் 40 நாட்கள் எங்களுடைய திருச்சபையிலே வந்து தபசு காலமாக பார்க்கப்படுகிறது. 40 நாட்கள் இயேசு உண்ணாமல் நோன்பிருந்தார், அதுபோல மோயிஸ் 40 நாட்கள் நோன்பிருந்தார் என்று வேதாகமத்தில் அந்த 40 எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால், மனிதர் தங்களை சுத்திகரிக்கின்ற, தங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற, மனம் மாறுவதற்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு நாட்களாக 40 நாட்கள் கொடுக்கப்படுகின்றது. அப்போ வந்து இந்த மழை வந்து 40 நாள் பெய்ய போகுது, பகல் இரவுமாய் பெய்ய போகுது அப்படின்னு சொல்லப்போ 40 நாட்கள் வந்து அந்த பாவத்தின் அழிவுக்கான ஒரு நிகழ்வு வந்து நடக்க போகிறது. அதுக்கு 40ஐ இங்கே வந்து நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுக்கு பின்பு என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், 40 மழையை பெய்விக்கப் போகிறேன், நான் உருவாக்கிய உயிரினங்கள் எல்லாவற்றையும் அழித்தொழிப்பேன் அப்படி என்று சொல்லுகிறார். தெரியும். அப்ப இதுல வந்து பாருங்கள், உண்மையிலேயே ஆண்டவர், இதுக்கு முன்பு நாம் பார்த்தோம், கடவுள் மண்ணுலகை நோக்கி பார்த்தார், மனிதனுடைய உள்ளம் நாள் முழுவதும் தீமையை நினைத்து கொண்டிருந்தது, தீங்கிழைத்து கொண்டிருந்ததுன்னா கடவுள் கண்டார் என்று சொல்லப்படுகிறது. யாருடைய உள்ளம்? மனிதனுடைய உள்ளம். அப்போ மனிதனுடைய உள்ளம்தான் தீமையாக இருந்தது. ஆனால் விலங்குகளோ பறவைகளோ தீமை செய்ததாக நாங்கள் பார்க்கவில்லை, கடவுள் அதை கண்டதாகவும் சொல்லவில்லை. மனிதன் தீங்கிழைத்ததைத்தான் கடவுள் கண்டார். ஆனால் அப்போ ஏன் இங்கே வந்து மற்ற உயிரினங்களும் அழிக்கப்படுகிறது? ஏன் அழிக்கப்படுகிறது என்றால், மனிதனுடைய தவறு எல்லாவற்றையும் அழிவுக்குள் கொண்டு வரும். மிருகமோ பறவையோ அது வந்து அது தெரிந்து ஒன்றும் செய்கிறதில்லை. ஆனால் மனிதனுக்கு கடவுள் அந்த ஆற்றலை கொடுத்தார், எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல். இதிலே மனிதன் தவறு இழைக்கும் பொழுது மற்ற படைப்பெல்லாம் பாதிக்கப்படுகிறது. ஏன் பாதிக்கப்படுகிறது? ஏனென்றால் படைப்பு முழுவதையும் ஆளுவதற்காக மனிதனைத்தான் கடவுள் பொறுப்பாக கொடுத்தார். அந்த மனிதன் தவறும் பொழுது படைப்பு முழுவதும் பாதிக்கப்படும். சரியோ? ஒரு குடும்பத்திலே அப்பா அம்மா தவறு செய்யும் பொழுது குடும்பம் முழுவதும் பாதிக்கப்படும். ஏனென்றால் குடும்பம் அவர்களில் தங்கியிருக்கிறது. சரியோ? அதுபோல தான் இங்கு மனிதன் தவறிழைத்ததினாலே அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் பாதிக்கப்படுகிறதை இங்கு நாம் பார்க்கின்றோம். ஸோ இதிலிருந்து நாம் வந்து கற்றுக்கொள்கிற 3 பாடங்கள், முதலாவது வந்து ஆண்டவர் எப்பயுமே முதலாவது வந்து எச்சரிக்கின்றார், எங்களை ஆயத்தப்படுத்துவதற்கான காலம் தருகின்றார், அதே நேரத்தில் இறைவன் வந்து எங்களுக்காக காத்திருக்கின்றார். 2வது, நாங்கள் இறைவன் ஒரு விடயத்தை சொல்லும் பொழுது அது 40 நாட்கள் என்று, 40 நாட்கள் ஒரு மனம் திரும்புகின்ற அல்லது நம்மை சுத்திகரிக்கின்ற ஒரு காலம், ஆகவே நாங்கள் எங்களை எப்பொழுதும் மனம் திரும்பி சுத்திகரித்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். 2வது பார்த்துக்கள் என்றால், மனிதனுடைய பாவம் அல்லது எங்களுடைய பாவம் இறைவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்தையும் அழித்து விடுகிறது. சரியோ? இறைவன் எங்களுக்கு நல்லதை தந்திருக்கின்றார், நல்லதை தருவார். ஆனால் நாங்கள் இறை வழியை விட்டு விலகுவோமாக இருந்தால் எங்களுக்கு நல்லதாக தரப்பட்டது கூட பின்பு வேதனையாக, பாரமாக வந்துவிடும். ஏன்? எங்களுடைய தவறான வாழ்க்கை முறை, தவறான சிந்தனை, தவறான செயல் இறைவன் எங்களுக்கு தந்ததை அழித்துவிடும். ஸோ அதுக்கு பொதுவாக சொல்லுவார்கள், உதாரணமாக இறைவன் வந்து ஒரு திருமண வாழ்க்கையை தருகிறான் என்று வைத்துக்கொள்வோம். திருமண வாழ்க்கையை இறைவன் எங்களுக்கு ஒரு புனிதமாக கொடுக்கின்றார். அந்த திருமண வாழ்க்கையை நாங்கள் தூய்மையாக கட்டி காத்து இறை நம்பிக்கையோடு நாங்கள் பேணவில்லை என்றால், அந்த எங்களுக்கு கிடக்கிற பிள்ளைகள், அதுக்கப்புறம் எங்களோட வாழ்க்கை முறையை இறைவனுக்குள் நாம் வைத்திருக்காமல் உலக பிரகாரமாக போக விட்டு விட்டோம் என்றால் அதுக்கு பின்பு பார்த்துக்கிட்டால் எங்களுக்கு சில துன்பங்கள் வரும், சில கஷ்டங்கள் வரும், சில சண்டைகள் வரும், சில புரிந்து கொள்ள முடியாத நிலைகள் வரும், செபிக்க முடியாத. இதெல்லாம் வந்ததுக்கு என்ன காரணம் என்றால், கடவுள் எங்களை குடும்பமாக இணைத்ததில் இருந்து நாங்கள் எங்கள் குடும்பத்தை பாதுகாக்காமல் உலக பிரகாரமாகவே நாம் வாழ்ந்து உலக பிரகாரமாக எல்லாவற்றையும் விட்டு விட்டோம். அதனுடைய பலன் இப்பொழுது எங்களுக்கு துன்பமாக வேதனையாக வந்திருக்கிறது, அவ்வளவுதான். ஓகே, நாம் இப்பொழுது எங்களுடைய அடுத்த இறை வார்த்தைக்கு போகலாம். தொடக்க நூல் 7 அதிகாரத்திலே 5வது இறை வார்த்தை.
ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார்.
கேள்வி.
ஆண்டவர் கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் செய்தவர் யார்? நோவா எல்லாவற்றையும் செய்தார்.
வெரி குட், தேங்க்யூ. ஸோ இது வந்து ஒரு சின்ன வசனம் தான், அப்படியே ஒரு சின்ன வசனம், ஆனால் இதுதான் எல்லாவற்றுக்கும் பூரணமான ஒரு விடயமாக பார்க்கப்படும். அப்போ இதில் என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், முதலாவது ஆண்டவர் கட்டளையிட்டபடி, சரியோ? கட்டளையிட்டபடி பாருங்கள், அது ஒரு நல்ல வார்த்தை. அது கொஞ்சம் கடினமான வார்த்தை போல தெரிகிறது, ஆனால் கடவுள் கட்டளையை நமக்கு கொடுக்கின்றார். எல்லாருக்கும் பார்த்துக்கொண்டால் கடவுள் மனிதனுக்கு கட்டளைகளை கொடுத்தார். எதற்காக கட்டளைகளை கொடுத்தார் என்று ஒன்று. ரெண்டாவது வந்து, இறைவன் சில நேரத்தில் எல்லா நேரத்திலும் அன்பாக பேசிக்கொண்டே இருக்க மாட்டார், சரியோ? சில நேரத்தில் அவர் வந்து கட்டளையிடுவார், இதை நீ செய்துதான் ஆக வேண்டும், அதை நாம் செய்துதான் ஆக வேண்டும். அதுக்கு நாம் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கொண்டு, அதுக்கு நாம் ஒரு காரணம் சொல்லிக்கொண்டு நாம் இருக்க முடியாது. அப்படி நாம் போனோம் என்றால் கடவுளுடைய திட்டத்தை விட்டு நாம் விலகி விடுவோம். ஆகவே இறைவன் வந்து கட்டளையாகவே சிலவற்றை சொல்லுவார், இது நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், இதை நீ செய்துதான் ஆக வேண்டும், சரியோ? அல்லது இதை நீ கடைபிடித்து தான் ஆக வேண்டும். கட்டளை என்பது மிக முக்கியமான ஒன்று. ஸோ அப்போ இங்கே வந்து அதாவது நோவாவுக்கு, ஐயோ அவரை கட்டி பிடிச்சி கொஞ்சி, நீ விருப்பம்ண்டா செய், விருப்பம் இல்லாட்டி செய்யாத, உனக்கு டயர்டாக இருந்து விட்டுரு, நெத்திரை உனக்கு 10 ஆண்டா நெத்திரை கொள்ளு, அது பிறகு எப்பயாவது ஒரு நாள் செய்யலாம், இப்படியெல்லாம் கடவுள் சொல்லவில்லை. கட்டளை இட்டார் அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு, நீ பேழையை செய்ய வேண்டும், அவ்வளவுதான். சரி, அதுக்கு பின்பு நோவா என்ன செய்தாராம் பாருங்கள், ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எதையெல்லாம் செய்தாராம், எல்லாவற்றையும் செய்தார். சி, ஸோ இப்போ உதாரணமாக இந்த ஒரு இறை வார்த்தையை நான் தனி சபத்திலே வாசிக்கிறோம், இந்த இறை வார்த்தை தான் வந்திருக்குது, ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார். நாம் எப்படி சபிக்கப் போகிறோம், ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கிற கட்டளைகளை அறிந்து அது எல்லாவற்றையும் செய்வது முடிப்பதற்கு எங்களுக்கு வலிமை தாரும், வல்லமை தாரும், பரிசுத்தாவியின் அபிஷேகம் தாரும். சி, இப்போ நோவா ஏதோ ஒன்றை செய்தாரா? இல்லை, எல்லாவற்றையும் செய்தார். அப்போ எல்லாவற்றையும் செய்தார் என்றால் என்ன செய்தார் நோவா? முதலாவது பேழை அமைத்தார், சரியோ? பேழை அமைக்கும் பொழுது நாம் ஏற்கனவே பார்த்துருக்கின்றோம், சின்ன ஒரு சின்ன விஷயம் அல்ல, இதான் முதல் முதலாக அவர் செய்கிறார். தண்ணீரிலே மிதக்கின்ற ஒரு பேழை முதல் முதலாக நோவா தான் செய்திருக்கின்றார். அது யாருக்கும் தெரியாது, எல்லாரும் வந்து பரியாசம் பண்ணியிருப்பார்கள், நீ என்ன செய்கிறாய், இது இதை கடவுள் சொன்னார் என்று சொல்கிறியே, இது என்ன மொக்குத்தனமாக இருக்குது, இப்படி நிறைய பிரச்சனைகளை அவர் சந்தித்திருப்பார். ஸோ பேழை செய்தது ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது பார்த்தீர்கள் என்றால் குடும்பத்தோடு அவர் செயல்பட்டிருக்கின்றார். குடும்பமே வந்து பல கேள்வி கேட்டிருக்கும், நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்று, சரியோ? அப்போ நோவா எல்லாவற்றையும் செய்தார் என்றால் குடும்பத்தோடும் இணைந்து குடும்பத்திற்கும் சொல்ல வேண்டியதை சொல்லி குடும்பத்துக்கும் புரிய வைக்க வேண்டியதை புரிய வைத்து நோவா வந்து இந்த பேழையை செய்திருக்கிறார். ஆனால் பேழையை செய்தது நோவான்னு தான் திருமறையில் சொல்லப்பட்டிருக்கு. நோவாவோடு நோவாவினுடைய பிள்ளைகள்லாம் இணைந்து உதவி செய்தார்கள் என்றெல்லாம் நாம் எங்கும் பார்க்கவில்லை. அப்போ உதவி செய்தார்களோ செய்யவில்லையோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் குடும்பமாக நோவா போயிருக்கிறார் என்றால் அந்த குடும்பத்தை நோவா வந்து ஒரு பக்குவமாக வழிநடத்தி வந்திருக்கின்றார். சரி, மூன்றாவது அவர் என்ன செய்தார், விலங்குகள் எல்லாவற்றையும் அவர் ஒன்று கூட்டி, விலங்குகள் பறவைகள் எல்லாவற்றையும் அவர் ஒன்று சேர்த்து கொண்டு போகின்றார். ஸோ அதையும் அவர் செய்திருக்கிறார். அதுக்கும் ஒரு கஷ்டமான ஒரு வேலைதான். அதுக்கு பின்பு என்ன செய்தாராம் பாருங்கள், தேவையான அனைத்தையுமே, அதாவது வந்து அந்த பேழைக்குள் எதெல்லாம் கொண்டு போக வேண்டும் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரோ அவைகள் அத்தனையும், பேழை எப்படி கட்டப்பட வேண்டும், பேழைக்குள் என்ன கொண்டு போகப்பட வேண்டும், எல்லாவற்றையும் நோவா செய்திருக்கிறார், சரியோ? அதுக்கு பின்பு நோவா எல்லாவற்றையும் செய்தார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்ன எதிலுமே நோவா சந்தேகப்படாமல் எல்லாவற்றுக்கும் அவர் கீழ்ப்படிந்திருக்கின்றார். கடைசியாக அவர் வந்து முற்றும் முழுவதுமாக இறைவன் சொன்ன அனைத்தையும் செய்தார். அதனால தான் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நோவா எல்லாவற்றையும் செய்தார். சரி, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன என்று பார்த்துக்கொண்டால், முதலாவது கடவுளின் கட்டளைகளுக்கு நாம் எப்பொழுதெல்லாம் கீழ்ப்படுகிறோமோ அதெல்லாம் அப்பொழுதெல்லாம் நமக்கு வாழ்வு உண்டாகும். நோவா கடவுள் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தபடியாலே தான் அந்த பேழை மூலம் நோவாவும் தன்னுடைய குடும்பமும் பாதுகாக்கப்படுகின்றார். அதுபோல் நானும் நீங்களும் எப்பொழுதெல்லாம் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீர்கள் என்றால், கடவுள் சொல்லுகிற விடயங்களை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களும் பாக்கியவான்கள், அவர்களும் பாதுகாக்கப்படுகின்றார்கள். மூன்றாவது, இறைவனுக்கு கீழ்ப்படிவது மிக மிக அவசியம். மனிதர்கள் என்னமும் சொல்லலாம், நாங்கள் மனிதர்கள் சொல்லுவதை கேட்டு அவர்களுக்கு பயந்து அவர்களுக்காக நாம் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போகக்கூடாது. கடவுள் சொல்லுகிற விடயங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்தோம் என்றால் கடவுள் அந்த மனுக்குலத்தில் எங்களை பாதுகாப்பார், எங்களை வழி நடத்துவார். அதைவிட மேலானது பார்த்தீர்கள் என்றால், இதிலே பாருங்கள், ஆண்டவர் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர் செய்தார் என்று சொல்லி இருக்கல்லவா, அது வந்து எதை காட்டுகிறது? செய்தார் எதை காட்டுகிறது? செயல்பாடை காட்டுகிறது. கேட்பது ஒன்று, செயல்படுவது இன்னொன்று. நாம் நிறைய கேட்கலாம், நோவாவுக்கு ஆண்டவர் சொன்னதெல்லாம் கேட்டிருக்கலாம், இங்கே வாசல் வை, மூன்று தடம் வை, மிருகங்களை கொண்டு வா, பறவைகளை கொண்டு வா, சாப்பாடை சேர்த்து வை, எல்லாம் கேட்டிருக்கலாம். ஆனால் அதை செய்கிறது, அதாவது இப்படி ஒரு பேழையாமை, அதுக்கு கீழ் பூசு, எல்லாம் கேட்கலாம், ஆனால் செய்வது சி ஆனால் நோவா செய்தார், செய்தபடியால் பாதுகாக்கப்படுகின்றார். அதுபோல் நானும் நீங்களும் எவ்வளவும் கேட்கலாம், ஆனால் செய்தால்தான் வெற்றி. ஸோ செய்வது மிக மிக முக்கியமான ஒன்று. தேங்க்யூ. ஸோ அடுத்தது நாம் பார்க்க போகிறோம் 7ஆம் அதிகாரத்திலே 6வது இறை வார்த்தை. இதுவரைக்கும் வாசிக்காத யாராவது வாசிக்க விரும்பினால் நீங்கள் வாசிக்கலாம். தொடக்க நூல் 7:6.
நான் வாசிக்கிறேன்.
ஓம் ஆர் மதியக்கா வாசிக்க போறீங்களா? தேங்க்யூ.
மண் உலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது நோவாவிற்கு வயது 600.
ஓம் கேள்வி.
வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது நோவாவுக்கு எத்தனை வயது? எவ்வளவு?
ஓம்
600.
வெரி குட், தேங்க்யூ. ஸோ நான் வந்து இவ்வளோ மதியக்காவை கேட்கறது இல்லை, ஏண்டா தமிழ் ஏன்னா அவள் சிங்களத்தில் தான் படித்தது, அப்போ அதனால் தமிழ் வாசிப்பாவோ. நான் ஒவ்வொரு முறையும் நினைக்கிறது காரில் வரும்பொழுது இவர்கிட்ட கேட்கணும் வந்துட்டு, அது அங்கே இங்கேருந்து வரைக்கே உம்மண்டன்னு வாரது, ஒன்றும் கதைக்கிறது இல்லை. அப்புறம் அங்கேருந்து முடிஞ்ச வரைக்கும் வேறு ஏதாவது வந்தால் கதைக்கிறது, அப்படி அப்படியே வந்துடுவோம். அப்போ ஆனால் வெரி குட், தேங்க்யூ.
கொஞ்சம் சின்ன வசனம், கொஞ்சம் கூட இருக்கிறவங்க சின்ன சின்ன பேராகிராஃப் வாசி.
ஆ ஓகே. ஸோ ஓகே, தேங்க்யூ. ஓகே, அப்போ 7ஆம் அதிலே 6வது இறை வார்த்தை, மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பொழுது நோவாவுக்கு வயது 600 அப்படின்ட்டு. ஸோ கேள்வி வந்து ஓகே எத்தனை வயதாக. ஸோ இதில் வந்து பார்த்துக்கொண்டால் அந்த நோவாவினுடைய வயது இங்கே சொல்லப்படுவதை பார்க்குறோம். நோவாவுக்கு வயது 600 அப்படின்னு சொல்லப்படுது. சரியோ, அது எதற்காக சொல்லப்படுகிறது அப்படி என்றால், சில இறையியல் ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் எப்படி என்றால், வயது ஏன் இங்கே சொல்லப்படுகிறதால், நோவா அவ்வளவு வயதான நேரத்திலும் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்தார். ஸோ அதனாலே கடவுளுக்கு கீழ்ப்படிவது அல்லது கடவுளுடைய வேலையை செய்வது என்பது வயது அடிப்படையில் அல்ல அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஸோ அதனால தான் 600 என்ற வயது அங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அதே நேரத்தில் அப்போ நோவா வந்து அவ்வளோ ஒரு வயதான ஒரு ஆளாக இருந்திருக்கிறார், அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச காலம் தான் வாழ்வார் அவர். ஸோ அந்த அவ்வளவு வயதான நேரத்திலும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்தார், இறைவன் சொன்னதை செய்திருக்கின்றார். ஸோ அதிலேருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னென்று பார்த்தீர்கள் என்றால், நாம் எந்த வயதாக இருந்தாலும் எந்த நேரத்திலும் கடவுளுடைய விருப்பத்துக்கு கீழ்ப்படியவும் கடவுள் சொல்லுவதை செய்யவும் அழைக்கப்படுகின்றோம். ஓகே, அதுக்கு பின்பு தொடக்க நூல் 7ஆம் அதிகாரத்திலே 7வது இறை வார்த்தை,
வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்புவதற்கு நோவா புதல்வர் மனைவியர் புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் பேழைக்குள் சென்றார்.
ஓம்
நோவாவுடன் பேழைக்கு சென்றவர்கள் யார்? நோவா புதல்வர்கள் மனைவி புதல்வர்களின் மனைவி.
வெரி குட், தேங்க்யூ. சி, இப்போ அந்த ஹோல் ஃபேமிலி, அப்போ நோவாவும் அவருடைய மனைவி, பிள்ளைகள், பிள்ளைகளுடைய துணைவர்கள். ஸோ அப்போ எல்லாருமே அப்படியே ஒரு குடும்பமாக வந்து, கூட்டு குடும்பமாக வந்து அந்த பேழைக்குள் போகணும். அப்போ இதிலிருந்து நாம் முதல்ல என்ன பார்க்கணும், பாங்கள், வெள்ளப்பெருக்கில் இருந்து தப்புவதற்காக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியோ? அப்ப இந்த வெள்ளப்பெருப்பிலிருந்து தப்புவதற்காக என்பது மிக முக்கியமான ஒன்று. அதாவது வந்து எல்லாம் செய்தார்கள், வெரி குட், கடவுள் சொன்னதெல்லாம் செய்து முடிச்சாயிற்று. இப்பொழுது இப்போ வந்து வெள்ளம் வரப்போகுது, வெள்ளம் வரப்போக போகும் பொழுது அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக, தங்களை தப்பித்துக் கொள்வதற்காக அதுக்குள்ளே அவர்கள் போகிறார்கள். ஸோ இதுவும் வந்து எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. அதாவது வந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாம் செவிக்கலாம், நாம் இறைவார்த்தை கேட்கலாம், எங்களை நாம் பாதுகாத்து கொள்ளலாம், சாரி, எங்களை நாங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம். அதே நேரத்திலே நாங்கள் எங்களை பாதுகாக்கவும் அழைக்கப்படுகின்றோம். அதாவது பொல்லாதவரிடத்திலிருந்து, தீமையிலிருந்து, கூடாத விஷயத்திலிருந்து, அல்லது எங்களை, எங்களுடைய ஆன்மீகத்தை, எங்களுடைய நல்வாழ்வை கெடுக்கக்கூடிய விடயங்களில் இருந்து நாம் தப்பித்து கொள்வதற்காக நாங்கள் வந்து செயல்பட வேண்டும். ஸோ அழிவிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக முதலாவது வந்து நாங்கள் செயல்பட நாம் அழைக்கப்படுகின்றோம். ரெண்டாவது பார்த்தீர்கள் என்றால் இதிலே வந்து நோவா கடவுள் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்த பின்பு இப்பொழுது அவர்கள் தங்களை பாதுகாப்பதற்காக கடவுள் எங்கு போவென்று சொல்லுகிறாரோ அதற்குள்ளே அவர்கள் நுழைகிறார்கள். ஸோ அதுக மிக முக்கியமான ஒன்று. என்னாண்டவரே, மலை ஒன்றும் காணலையே, இப்போ நாங்கள் இதுக்குள்ளே போகணுமா அப்படின்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டு நிற்கவில்லை. அவர்கள் சொன்ன உடனே உள்ளே அவர்கள் நுழைகிறார்கள். ஸோ இதிலேருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நாம் கீழ்ப்படிவுக்கு பின்பு தான் ஆசீர்வாதம் வருகிறது. அதாவது நோவா பேழையை செய்த பின்பு தான் அங்கு வந்து பாதுகாப்பு ஆசீர்வாதம் வருகிறது. ஸோ இப்போ நாம் ஒரு விடயத்தை செய்யாமல் இருந்தால் நமக்கு வெற்றி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. நாம் ஒரு விடயத்தை செய்வது கடினம்தான், ஆனால் நாம் செய்து முடித்த பின்பு பார்த்தீர்கள் என்றால் அதற்கான பலனை கட்டாயமாக கடவுள் நமக்கு கொடுப்பார். சரியோ? அதுபோல துன்பத்துக்கு பின்பு தான் நமக்கு வெற்றி உண்டு. ஒரு விடயத்தை நாம் செய்யும் பொழுது, நம்முடைய விசுவாச பயணத்தில் நாம் நடக்கும் பொழுது, அல்லது நாம் ஒரு சில வளர்ச்சி பாதையிலே நாம் வந்து கொண்டிருக்கும் பொழுது கட்டாயமாக அங்கு சில கஷ்டங்கள் துன்பங்கள் உண்டு. ஆனால் அதுக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் பெரிய வெற்றி உண்டு. ஸோ அதனால தான் அந்த கேள்விகள் உங்களுக்கு கொடுக்கறது. இப்போ சில நேரம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், என்னடா இது கொஞ்சம் நேரம் கஷ்டமாக இருக்குது, ஆனால் நீங்கள் செய்து கொண்டு வந்தீர்கள் என்றால் அதற்கான பலனை கட்டாயமாக கடவுள் உங்களுக்கு தருவார். உங்களுக்கும் பலன், கேள்வியை எடுக்கிறதுனால எனக்கும் பலன். ஓகே, அதுக்கு பின்பு என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். அவர்கள் பேழைக்குள் சென்றார்கள். ஸோ பேழை என்பது நாங்கள் ஏற்கனவே சாரி தப்புவதற்காக நோவா தம் புதல்வர் மனைவி புதல்வரன் மனைவியரோடு பேழைக்குள் சென்றார். சி, தட்ஸ் அ வெரி குட் திங், ஐ லைக் திஸ் ஒன். அப்போ நோவா வந்து தனியே வந்து அதுக்குள்ளே நுழைந்தாரான்னு கேட்டால் இல்லை, நோவா தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு போகிறார். அதுதான் பெரிய சந்தோஷம், அதுதான் நமக்கு வேணும். அதுக்காகத்தான் நாங்கள் வந்து எப்பயும் செபிக்க வேண்டும் என்றால் குடும்பமாக அந்த 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 அதை அனுபவிக்கிறது ஒரு ஒரு சந்தோஷம். சரியோ? அது எது தனியாக ஆன்மீகம் மட்டும் நான் பார்க்கறதல்ல, எல்லா விடயமாக இருந்தாலும், வேறு எதுவாக இருந்தாலும் நாம் வந்து இப்போ சாப்பிடுகிறோம், குடும்பமாக இருந்து சாப்பிடுகிறோம், அல்லது ஒரு வெளியில் போகிறோம், குடும்பமாக போகின்றோம், ஷாப்பிங் போகிறோம், குடும்பமாக போகின்றோம். ஸோ குடும்பமாக எதெல்லாம் செய்கிறோமோ அது நமக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். அப்போ இங்கே வந்து நோவா என்ன செய்கிறார் என்றால் தனியே போகாமல் குடும்பத்தோடு செல்கிறார். அதிலே பார்த்து கண்டால் பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய குடும்பமும் அதிலே வந்து இணைந்து வருகின்றது. ஸோ இது வந்து எதை காட்டுகிறது என்றால் ஒரு ஒரு இப்பொழுது வந்து ஒரு குடும்பமாக இறை நம்பிக்கையோடு உள்ளே போகிறார்கள். சரியோ? கடவுள் சொல்லிட்டார் என்றுட்டு நோவா சொன்னதை கேட்டோ அல்லது எப்படியோ குடும்பம் இப்பொழுது ஒரு நம்பிக்கையோடு பேழைக்குள்ளே அவர்கள் வருகின்றார்கள். ஸோ கடைசி அந்த அவர்கள் வந்து பேழைக்குள் சென்றார்கள். இதை ஏற்கனவே நாம் பார்த்துருக்கின்றோம். அந்த பேழை வந்து எதை காட்டுகிறது என்றால் பாதுகாப்பான இடத்தை காட்டுகின்றது. அதே நேரத்திலே பாவமுள்ள உலகத்தில் இருந்து ஒரு பாதுகாக்கின்ற ஒரு பேழையாக இங்கே பார்க்கப்படுகிறது. சரி, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கடவுள் சொல்லுவதை, அதாவது பேழை செய்வது மட்டுமல்ல, நம்மை நாம் பாதுகாப்பதற்காக நாம் உள்ளே நுழைய வேண்டியதும் மிக மிக அவசியமாகும். அதுபோல நாம் வந்து இறைவார்த்தை வாசிக்கலாம், திருப்பலியில் பங்கு பெறலாம், நற்கருணை எடுக்கலாம். எங்களை நாம் பாதுகாப்பதற்காக எப்பொழுதும் நாம் தனிசவம் செய்து கிறிஸ்துவுக்குள் எங்களை வைத்துக் கொள்ள வேண்டியது, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எங்களை அடைக்கலத்தில் வைத்திருக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று. அதுக்கு பின்பு, கீழ்ப்படிதலுக்கு பின்பு தான் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், அல்லது துன்பத்துக்கு பின்பு தான் நமக்கு வெற்றி உண்டாகும். கடவுள் வந்து பார்த்தீர்கள் என்றால் இதிலே ஒருவரை மட்டுமல்ல, அவருடைய குடும்பம் முழுவதையும் இங்கு பாதுகாக்கின்றார். குடும்பமாக நாம் ஒன்றுபட்டு செயல்படுவது நம்முடைய விசுவாசத்துக்கு வெற்றியை கொடுக்கிறது. ஓகே, வி ஆர் ஆல்மோஸ்ட் டைம்.
தக்க விலங்குகள், தகாத விலங்குகள், பறவைகள், நிலத்தில் ஊர்வன அனைத்து சோடி சோடியாக ஆணும் பெண்ணுமாக நோவாவுடன் கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி பேழைக்குள் சென்றன. விலங்குகள் எவ்வாறு பேழைக்குள் சென்றன? தகாத விலங்குகள், பறவைகள், நிலத்தில் ஊர்வன அனைத்தும் சோடி சோடியாக ஆணும் பெண்ணுமாக கடவுள் கட்டளைப்படி பேழைக்குள் சென்றன.
யா, ஓகே, குட். ஸோ அப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் இதில் இருக்கிற எல்லாமே நாங்கள் வந்து பார்த்துட்டோம். தக்க விலங்குகள், தகாத விலங்குகள், பறவைகள், இவைகள் எல்லாம் பார்த்துக்கள் என்றால் வகை ரெண்டு சோடி சோடியாக பாதுகாப்புக்காக கொண்டு வரப்படுகிறது. ஸோ அதனால தான் சோடி சோடியாக கொண்டு வரப்படுகிறது. கடவுள் கட்டளையிட்டபடி அப்படி என்று சொல்லப்படுகிறது. அப்போ கடவுள் வந்து கட்டளையிட்டபடியே நோவா வந்து கீழ்ப்படிந்து செய்யப்பட்டார். இது மிக முக்கியமான ஒன்று. அதிலே வந்து பாருங்கள், சோடி சோடியாக நோவாவுடன், சாரி, என்ன சொல்லப்படுகிறது, நோவாவுடன் கடவுள் அவர் கட்டளையிட்டபடி பேழைக்குள் சென்றன. யாரோடு சென்றன தான் கேள்வி, நோவாவோடு சென்றார்கள் அப்படின்ட்டு நாம் பார்க்கிறோம். அப்போ அவைகள் எல்லாம் வந்து எவ்வாறு பேழைக்குள் போனது, யாரோடு பேழைக்குள் போனது என்றால் நோவாவோடு போனது என்று தான் நாம் பார்க்கிறோம். அப்போ நோவாவோடு சென்றன அப்படின்ட்டு சொல்லப்படுவதற்கு அதிலே முக்கியமான காரணம் என்னவென்றால், நோவா இங்கே வந்து ஒரு வழிகாட்டியாக பார்க்கப்படுகின்றார், காட்டப்படுகின்றார். நோவாவை வைத்துத்தான் இறைவன் இதை செய்கின்றார். அதுபோல நம் எல்லோரும் கட்டாயமாக ஒரு ஆன்மீக வழிநடத்தல் தேவை. அவைகளை வைத்துத்தான் கடவுள் எங்களை சரியான பாதைக்குள்ளே வழிநடத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஓகே, கடைசி கேள்வி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விடயம் இருக்கு, அதனால கடைசி கேள்வியை நாம் பார்த்திடலாம். 7 அதிகாரம் 10வது இறை வார்த்தை, தொடக்க நூல் அல்லது ஆதியாகமம் 7:10, இதையும் ஒருவர் வாசியுங்கள்.
7 நாட்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. 7 நாட்களுக்கு பின் மண்ணுலகில் என்ன ஏற்பட்டது?
ஓ,
வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது.
சரி, குட், ஓகே. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாட்களுக்கு பின் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எதுக்கு என்றால், கடவுள் என்ன சொன்னாரோ அப்படியே தவறாமல் நடந்தது. ஆண்டவர் சொன்னார் 7 நாளுக்கு பின்பு இப்படி நடக்க போகுது. ஸோ அதுபோல அப்படியே சொன்னது போல நடந்தது. அப்போ இறைவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது நிறைவேறும் என்பதே காட்டப்படுகிறது. அதுக்கு பின்பு, அதுக்கு பிறகு பாருங்கள், வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஸோ அந்த வெள்ளப்பெருக்கு எதை காட்டுகிறது என்று பார்த்தீர்கள் என்றால், பாவத்தை இந்த வெள்ளப்பெருக்கின் மூலம் கடவுள் சுத்திகரிக்கின்றார். சரியோ? இதை வந்து திருச்சபையிலே இந்த வெள்ளப்பெருக்கை வந்து திருமுழுக்காகவும் பார்ப்பார்கள். அதாவது திருமுழுக்கின் மூலம் நாங்கள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுகின்றோம், சென்ம பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுகின்றோம் அப்படி என்று திருச்சபையிலே நம்ம கற்றுக் கொடுக்கப்படுகிறோம். அப்போ அதுக்காக நீரை பயன்படுத்துவார்கள். சரியோ? அப்போ நோவாவின் காலத்திலே நீரினால் கடவுள் ஒரு சுத்திகரிப்பு செய்கின்றார், பாவத்தை அழித்து இறைவனை நம்பினவர்களை பாதுகாக்கின்றார். அதுபோல திருமுழுக்கின் மூலமாக நாங்கள் பாவத்திலிருந்து கழுவப்பட்டு தூய்மையானவர்களாக மாற்றப்படுகின்றோம். ஸோ அது நோவாவினுடைய பேழை அனுபவத்தோடு திருமுழுக்கும் பார்க்கப்படுகிறது. தேங்க்யூ ஐயா, நாங்கள் ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். ஓகே, அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து நோவாவினுடைய பேழை செய்து பேழைக்குள் வந்து வந்து விட்டார்கள் அவ்வளவும் நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த முறை அதில் இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் வந்து அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். நாம் இப்பொழுது செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக மீண்டும் நாங்களும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த இறை வார்த்தை, இந்த தியானங்கள் பகிர்வின் மூலமாக, இந்த வேதாங்க பகிர்வின் மூலமாக எங்கள் எல்லோரோடும் நீர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர், எங்கள் எல்லாரோடும் நீர் பேசி கொண்டிருக்கின்றீர். இறை வார்த்தை எவ்வாறு நாங்கள் வாசிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், விளங்கி கொள்ள வேண்டும், அதிலிருந்து எவ்வாறு நாம் செபிக்க வேண்டும், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே, ஒன்றுமே அறியாத தகுதியில்லாத எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக நாங்களும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறை வார்த்தை மூலம் எங்களுக்கு வாழ்வு உண்டாகிறது. ஆகவே ஆண்டவரே, இதை நாங்கள் கற்றுக்கொள்வதன் மூலம் எங்களுக்கு நீர் வாழ்வை உண்டாக்கி கொடுக்கின்றீர், அதற்காக நன்றி கூறுகின்றோம். முக்கியமாக இந்த நேரத்தில் இதில் இணைந்திருக்கிறவர்கள் அதுபோல இதை பார்த்து ஒவ்வொரு வாரம் இதை பார்த்து இதை பயனடைகிறவர்கள் எல்லாருக்காகவும் நன்றி சொல்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலே உம்முடைய திருக்கரத்தால் எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்தரலாம். நாங்கள் இந்த நாளிலே கற்றுக்கொண்டது போல நீர் நோவாவை நீதிமானாக கண்டுகொண்டீரே, அதுபோல எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் குடும்பத்திலே எங்களையும் நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. அன்றைக்கு நீர் இயேசு திருமுழுக்கு எடுத்த பொழுது நீர் அவரை பார்த்து எனக்கு அன்பார்ந்த மகன் என்று நீர் பேசினீரே, அதுபோல அன்பின் ஆண்டவரே நோவாவை நீதிமானாக பார்த்தீரே. எங்களையும் எங்களுடைய பணி வாழ்வில், எங்களுடைய குடும்ப வாழ்வில், எங்களுடைய உலக வாழ்வில் உமக்குரியவர்களாக நீர் எப்பொழுதும் எங்களை காணக்கூடிய விதமாக எங்களை நீர் ஆசீர்வதியும், எங்களையும் இரத்தத்தினால் கழுவும். ஆண்டவர், எங்களிடத்திலே தகாதவைகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை எங்களிடத்திலிருந்து நீர் நீக்கியறளும். ஆண்டவரே, உம்முடைய பார்வையிலே எதெல்லாம் எங்களிடத்திலே அருவருப்பாக தெரிகிறதோ, தவறாக தெரிகிறதோ, அல்லது எங்களுக்கு அழிவு உண்டாக்கக்கூடியதாக தெரிகிறதோ, அதிலிருந்தெல்லாம் ஆண்டவர் தாமே எங்களை மீட்டு பாதுகாத்து கொள்ளும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அன்றைக்கு நோவாவை தெரிந்து கொண்டதோடு அவருடைய குடும்பம் முழுவதை நீர் பாதுகாத்தீரே, அதுபோல் இந்த நேரத்திலே நாங்கள் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல குடும்பத்துக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பெற்றோர், எங்களுடைய சகோதரங்கள், எங்களுடைய துணை, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகள் திருமணம் செய்தவர்கள் அல்லது திருமணம் செய்ய போகிறவர்கள், அவர்களுடைய குடும்பம் எல்லாவற்றுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, நோவாவின் குடும்பம் பேழைக்குள் வந்தது போல எங்களுடைய குடும்பமும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்துக்குள், உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதத்துக்குள், உம்முடைய தெய்வீக அழைப்புக்குள் இருக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்கள் மேல் கருணை காட்டும், இரக்கம் காட்டும். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் நீர் தெரிந்தெடுத்தரலாம். எல்லார் மேலும் நீர் இரக்கம் காட்டி ஆசீர்வதியும். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் உம்முடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வாழும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டு செய்த சொன்ன அனைத்தையும் நோவா செய்து முடித்தாரே, அதுபோல நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற விடயங்கள் அனைத்தையும் எங்கள் குடும்பத்திலே நாங்கள் அதை உண்மையாய் கடைபிடித்து வாழ எங்களை ஆசீர்வதித்தரலாம். நோவாவை பேழைக்குள் அழைத்து சென்றது போல இந்த நேரத்தில் எங்களையும் உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே அழைத்து செல்லும். அழிவிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளும். அன்பின் ஆண்டவரே, இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் இந்த நாளிலே சந்தித்தரலும். உம்முடைய அருக்கிரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய உள்ளத்திலே இறைவனுடைய சமாதானம் வந்து தங்கட்டும். உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே உங்களுடைய ஆசீர்வாதம் வந்து தங்கட்டும். இவர்கள் வழியாக இவர்களுடைய குடும்பத்துக்கு வேண்டிய அனைத்து ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் மீட்பையும் நீர் தந்திரளும். ஆண்டவருடைய அருக்கிரம் இந்த நேரத்திலே ஒவ்வொருவரோடும் இருந்து வழி நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீர் தருகிற ஆசீரையும் வெற்றியையும் விடுதலையே சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், பரிசுத்தாவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென்.